பத்து புலோசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் வான் அலைகளின் ஊடாக தவழ்ந்து வரும் வானொலி முத்தமிழ் ஒசையை செவிமடுக்க காத்திருக்கும் எமது அன்புக்கினிய நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று April 27, 2024 சனிக்கிழமை. இன்றும் நம்மை போன்று எமது நிகழ்ச்சியிலே முதலிலே இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் வினை திட்பம் என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்பா. சொல்லுதல் யார்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சொல்லுதல் யார்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இக்குறட்பாவின் பொருளை நோக்குவோம். ஒரு செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என கூறுவது எல்லோர்க்கும் எளியது. ஆனால் அதை சொல்லியபடி செய்து முடிப்பது மிகவும் கடினமானது என விளக்கம் தருகின்றனர். அதை செய், இதை செய், அதை செய்வேன், இதை செய்வேன், அப்படி செய்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம் என்று சொல்வது எளிது. சொன்னபடி செய்தலும் எதிர்பார்த்தபடி எதிர்கொள்ளும் தடைகளை மீறி இலகுவாக செய்தல் என்பது அரிதானதாகும். சொல்லுதல் யார்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே தொடர்வது சிறப்பு நிகழ்ச்சி விரியும் மூட்டுக்கள். நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிப்பவர்கள் விரியும் மூட்டுக்கள் குளிமிரர். இந்த நிகழ்ச்சி ஏப்ரல் மாதத்திற்கான விரியும் மூட்டுக்களின் நிகழ்ச்சி.
விரியும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. நிகழ்ச்சியை தொடங்கும் முன் தமிழ் தமிழன். இன்றைக்கு தமிழ் தமிழன் பகுதியில் நாங்கள் பார்க்க போகிறது ஒரு தமிழ் பெற்றாளர் ஒருவர். அவர் கிருஷ்ணா வைகுந்தவாசன். இவர் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, இவர் என்ன செய்தவர்னு பார்ப்போம். 70களின் பிற்பகுதியில் ஐக்கிய நாடுகள் சபையில் இவர் தமிழர்களின் பிரச்சனையை பற்றி கதைச்சிருக்கிறார். இவர் கதைச்ச உரையின் ஒரு பகுதி என்ன, இவ்வளவுந்தான் இவரை கதைக்க விட்டுருக்கணும். அதுக்கு பிறகு மைக்கை எடுத்துட்டினமோ மியூட் பண்ணிட்டனோ ஏதோ நடந்திருக்கு. ஒரு பகுதியை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். என் பெயர் கிருஷ்ணா. ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கும் 25 லட்சம் மக்களை கொண்ட பலம் பொருந்திய தமிழீழத்திலிருந்து வந்திருக்கின்றேன். தமிழீழம் போன்ற அடக்கி ஒடுக்கப்பட்டுள்ள சிறிய தேசங்கள் உலகின் ஆக உயர்ந்த மன்றமான இந்த சபையில் தமது முறையீடுகளை வைக்க முடியாதென்றால் நாங்கள் எங்கேதான் போவது? தயவு செய்து ஒரே ஒரு நிமிடம் என்னை பேசுவதற்கு அனுமதியுங்கள். ஸ்ரீலங்கா அரசாங்கம் தனது இனக்கொலை கொள்கையை தொடர்கின்றது. இதுதான் கிருஷ்ணா வைகுந்தவாசன் அவர்கள் எங்களோட தமிழர் பிரச்சனையை பற்றி ஐக்கிய நாடுகள் சபையில் உலக நாடுகளுக்கே தெரியப்படுத்தின அந்த உரையின் ஒரு பகுதி.
இந்த மாத மொட்டுக்களின் வாசத்தில் எனது வீட்டில் பயன்படுத்தி வரும் ஒரு கை வைத்தியம் ஒன்றைத்தான் பகிர இருக்கிறேன். இது வந்து சித்த மருத்துவத்தை சேர்ந்தது. இப்போ பருவகால மாற்றத்தின் போது உடலில் ஏற்படுகின்ற சிறு சோர்வு, தடிமல், இருமல், மெல்லிய தொண்ட நோவுக்கு கண்கண்ட மருந்தாக தான் கீழ்வருவனவற்றை நான் பாவிச்சு வருகிறேன். சம அளவு எலுமிச்சை சாறு, இஞ்சி சாறு, தேன் இவ மூண்டையும் உண்டாக கலந்து 5-6 மணித்தியாலங்களுக்கு ஒரு முறை 1-2 மேசை கரண்டி குடித்து வர மேற்கண்ட வருத்தங்கள் வந்து பறந்து போகிறதை நான் பார்த்துருக்கிறேன். இதனை நீங்கள் தேநீர் போலவும் தண்ணீர் விட்டும் குடிக்கலாம். அதோடு இதுக்குள்ள உடனடியாக இடித்து எடுத்த மிளகு தூளும் சேர்த்து கொள்ளலாம். ஆனால் முக்கியம் என்னென்னு சொன்னால் இந்த சாறுகளை நீங்கள் அண்டண்டு எடுத்து செய்தால் கொஞ்சம் கூட நல்லது. எல்லாத்தையும் கலந்துட்டு வேணுமெண்டா 1-2 நாட்கள் குளிர்சாதன பெட்டிக்குள்ளேயும் வைக்கலாம். இப்போ தேனுக்கு நீங்கள் மெனுக்கா ஹனி பாவிச்சிங்கன்னா கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். உங்களுக்காக அது
என்னப்பா சில நேரம் என்ன செய்யறதே தெரியாம இருக்குது. எங்கேயாவது போகணும் போல இருக்குது, ஆனா எங்க போறன்னு தெரியாது.
நீ சரியா சொன்னீரப்பா, சில நேரங்கள்ல வேலை இருந்தாலும் வேலைக்கு போட்டு வந்து சமைச்சு முடிச்சு ஒரு இடத்துல போய் குந்தி கொண்டு இருந்தாலும் இந்த மனதுக்கு வந்து ஒரு ஒன்றுமே ஒரு நிறைவு பெறாத மாதிரி எங்கேயாவது போகணும் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறது. உங்களுக்கு அப்படி இருக்கிறது என்ன
செய்யறேன் சொல்றேன்.
எனக்கு வந்து அந்த ஹாபி அப்படி ஒன்றும் உங்களுக்கு இல்லையே.
அப்படி என்ன என்ன
ஹாபி? என்ன பொழுதுபோக்கு அண்டு மீனா?
ஓ, பொழுதுபோக்கு அது கொஞ்சம் இருக்குதா?
இப்போ நீங்கள் இப்போ சொன்னீரல்லாப்பா, இப்போ என்ன செய்கிறேன்னு தெரியாமல் நிற்கிறேன்னு சொல்லி, நான் வந்து ஒரு பொழுதுபோக்கை இப்படியான இடத்துக்கெல்லாம் மாற்றுவேன். இப்போ நீங்கள் எனக்கு வந்து வாசிக்கிற சரியான விருப்பம், நீங்கள் நம்ப மாட்டீங்க, சில நேரம் சில எழுத்தாளர்கள் வந்து உங்களோட வேறு ஒரு உலகத்து கொண்டு போவினா நல்லா இருக்கும். அந்த அந்த மாதிரியான எழுத்துக்களை நீங்கள் தேடி வாசிக்கலாம். நீங்கள் சின்னல படித்ததையும் இருக்கலாம், அதை நீங்கள் திருப்பி எடுத்து வாசிக்கலாம். இல்லை புதுசாக நீங்கள் எதையாவது ஒன்றை கண்டுபிடிச்சு வாசிக்கலாம். அந்த வாசிப்புன்றது உங்களை கன விஷயத்திலையும் கொண்டு போகும். அதே நேரம் இப்போ நீங்கள் ஒரு மாதிரி அழுத்து சரிச்சு கதைக்கிறீங்களா, அதுக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும்.
ஆனால் அது வந்து நல்ல புத்தகங்கள் வாசிக்கணும். இப்போ நான் ஒரு புத்தகம் வாசிக்கிறேன்னு இறையுதிர் காடுன்னு சொல்லி இந்திரா சவுந்தரராஜன் எழுதினது. அதை பார்த்தீங்களா, நான் வேலையில் இருக்க எப்படா விட்டு வந்து அந்த புத்தகத்தை தூக்குவேன்ற மாதிரி இருக்கும். அப்படியே பழனி மலைக்கும் போகற்ற ஆச்சிரமத்திலும் போய் வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங்.
உண்மைதான்.
அப்போ புத்தகம் வாசிக்காதாங்களே என்ன செய்யணும்?
புத்தகம் வாசிக்காத
பெருசாக எனக்கு பெருசாக விருப்பம் வந்து இல்லை. நான் யூடியூப்பில் சரி, நான் அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் அந்த சொல்லுவினம் சில பேர் கொடுப்பினம எக்ஸாம்பிள் வந்து சுவி சிவம், மற்றது வந்து சுல்தானா பர்வின், மற்ற இன்னொரு லேடி இருக்கிற பாரதி பாஸ்கர். ஸோ அவையிலிருந்த ஸ்பீச்சுகள் நான் கேட்குறேன். உண்மையாக கேட்க நல்லா தான் இருக்குது. அவையில் சொல்லிக்கல வந்து இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ இப்போ தங்களோட ஃபேமிலியில் தங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சமூகத்தில் என்ன நடக்குதோ அதைத்தான் வச்சு விளங்கப்படுத்தினோம். என்ன அதை கேட்கவே உண்மையாக ஒரு நல்ல ஒரு ஆர்வமாக இருக்குது. அதே நேரம் இதை நீங்கள் படுக்கி போவது முதல் கேட்டுட்டு படுத்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ஒரு மனம் வந்து ஒரு அமைதிப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு.
ஓ, அதை விட இப்போ தானே இப்போ இருக்குது. உங்களோட கைஃபோன் கை தொலைபேசியில் தொட்டிங்களாண்டாலே போகுமே இல்லை தொடர்ந்து.
அது தலையடியில்
சரியாக சொன்னீர். அது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் நீங்கள் பார்க்கலாம். சே ஒரு ஹாஃப் அன் அவர் மேபி உங்களுக்கு ஏதாவது பார்க்க விரும்பினா பார்க்கலாம். ஆனால் நான் என்ன செய்யறேன்னா, பெரும்பாலும் பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் பிள்ளைகள் புரியா இருந்தால் கூட பிள்ளைகளோடு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. என்னென்னு சொன்னால் அவையோடு சேர்ந்துருந்து கதைப்பேன். இப்போத்தைய உலகம் என்ன மாதிரி நடக்குது, என்ன விஷயங்கள் இவன் அவையோட கதைக்கிறதால இளம் தலைமுறையினுடைய அந்த பிரச்சனைகள் அவையின் விருப்பங்கள் எல்லாம் தெரிய வருது. அவைகளோடு சேர்ந்து படம் பார்க்குறேன், அப்படியான நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கு.
அதோட ஷாப்பிங் போகிறேன்
கலைச்சு போனேன் ஊர் முழுக்கச்சா வாங்க.
நீ வாங்க பாப்பா, நான் வந்து எடுக்கணும் மாட்டேன்.
ஆனால் நீங்கள் சொன்னாப்புறம் நான் யோசிக்கிறேன். நான் ஒன்று செய்கிறேன்னா ஏதாவது புதுசாக யூடியூப் வழியை கண்டுறேன்னா அதை செய்துடுவேன். டக்குன்னு செய்து பார்ப்பேன்.
இந்த ரெசிபி செய்து
செய்து சாப்பிடணும்னு ஆக்களை கொடுப்பேன். ஏன்னா எனக்கு அது ஒரு விருப்பம்
இருக்கு.
நான் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு திருவிழாவும்
நீர் யூடியூப்ல பார்த்துட்டு உடனே செய்யறபடி உங்களோட ரெசிபி நல்லா வந்து நல்லா சாப்பிடுங்க செய்யறது. ஆனா நான் என்ன செய்யறது, நான் பாக்குறது ஒரு நேரம் செய்ய
புது பலகாரம்
கண்டுபிடிக்கிறீங்களும் செய்து பார்ப்போம்.
ஓமாப்பா, இந்த முறை நான் நிறைய கண்டு நிறைய வச்சேன் அந்த முறை தோட்டத்தில். அதில் எனக்கு முக்கியமாக சரி வந்தது சந்தோஷமான விஷயம் வந்தால் ஓட்டமெலம். ஓட்டமெலம் வச்சு இந்த முறை நிறைய காய்ச்சு நல்ல
இனிக்குது,
நல்ல இனிப்பு.
பெரிய ஓட்டமெலம்,
ஓ பெரிய ஓட்டமெலம்
ரியலி.
எனக்கு என்ன, நான் முந்தி முந்தி நிறைய தரம் ட்ரை பண்ணி எனக்கு சரியே வரையில. சரியோ
கட்டிக்கா,
ஒவ்வொரு முறையும் நத்தை வந்து திண்டுடுமாப்பா. இந்த முறை தான் ஒரு மாதிரி, ஓ இந்த முறை தான் ஒரு மாதிரி வந்து நிறைய. எனக்கு ஒரு முறை இந்த பூ வந்து காய் வரைக்கும் அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஸோ எனக்கு அது இந்த முறை சக்ஸஸ்.
ஓகே, நெக்ஸ்ட் சம்மர் என்ன வின்டருக்கு வைக்கிறது?
வின்டருக்கு என்ன வைக்கிறது? வின்டருக்கு என்னென்ன மரக்கறி வருமண்டு நீங்கள் அந்த சீட்ஸ் வாங்கிக்க பார்க்கணும்.
இன்னொரு
ஹாபி சொல்லட்டும், தைக்க விருப்பமா இருக்கு அவங்க?
எனக்கு
விருப்பம்
அப்படி மற்றது வந்து கொஞ்சம் நாங்க சேர்ந்து கொஞ்சம் நடக்கலாம். என்ன
நடக்கிறோம்
நடக்கிறோம் சரி, ஆனா கொஞ்சம் கூட நேரம்
அடிக்கடி ஒன்று சேருவோம்.
ஓ அது நல்ல நல்ல இருக்கும்.
ஒரு ரெண்டு கிழமை கொடுக்க?
ஓ அப்படி செய்யலாம், அப்படி செய்வோம்.
மாதத்தில் ரெண்டு தினம் இஸ் பெஸ்ட்.
ஓ ரெண்டு சொன்னா சரி. அப்ப இனி வலிக்கிடுவோமோ?
ஓ
சரி அப்பா, அப்ப இனி கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேறானே, போர் அடிக்குது.
ரெண்டு கிழமை கொடுக்க கட்டாயம் சந்திச்சா
நடக்க போறேன், நடக்க
போறேன்.
சரி சரி அப்பா, பாய்
பாய்.
படித்ததில் பிடித்தது வழங்குபவர் தாமரை. இது ஒரு தந்தை தனது மகனுக்கு தனது இறுதி காலத்தில் வழங்கிய ஒரு அறிவுரை. எனினும் இந்த அறிவுரை எல்லோருக்குமே பொருந்தக்கூடிய ஒன்று. ஒரு தந்தை தனது இறுதி காலத்தில் மகனை அழைத்து, மகனே, இது உனது பூட்டனின் கை கடிகாரம். 200 வருடங்கள் பழமை வாய்ந்தது. நான் உனக்கு இதனை தருகிறேன். அதற்கு முன்னால் நீ கடைக்கு சென்று இதனுடைய விலையை மதிப்பிட்டு வா என்று கூறினார். அவனும் கைக்கடியார கடைக்கு சென்று விட்டு திரும்பி வந்து தந்தையிடம், தந்தையே, இது 5 டாலர்கள் மட்டுமே பெறுமதியானது என்று சொல்கிறார்கள் என்று கூறினான். தந்தையும் பழைய பொருட்களை விற்கும் கடைகளுக்கு சென்று அவர்களிடம் கேட்டுப்பார் என்று கூறினார். அவனும் அங்கு போய்விட்டு வந்து, இதற்கு அவர்கள் 5000 டாலர்கள் தான் தர முடியும் என்கிறார்கள் என்று கூறினான். இதனையும் கேட்ட தந்தை இதனை கொண்டு போய் மியூசியத்தில் சென்று விலையை கேட்டுப்பார் என்று கூறினார். அவனும் அங்கு போய்விட்டு வந்து தந்தையிடம், நான் அங்கு போன பொழுது அவர்கள் அதனை பரிசோதனைக்குட்படுத்த ஒருவரை வரவழைத்து பரிசோதித்து விட்டு என்னிடம் இதற்கான பெறுமதி 1 மில்லியன் டாலர்கள் என்கிறார்கள் என்றான். உடனே தந்தையும் மகனை பார்த்து, மகனே, சரியான இடம்தான் உனது அந்தஸ்தை சரியாக மதிப்பிடும். எனவே பிழையான இடத்தில் நீ உன்னை நிறுத்திவிட்டு உன்னை மதிக்கவில்லை என்று நீ கோபப்படுவதில் அர்த்தமில்லை என்றார். உன்னுடைய மரியாதையை அறிந்தவனே உன்னை கண்ணியப்படுத்துவான். உனக்கு தகுதி இல்லாத இடத்தில் நீ இருக்காதே. இதனை வாழ்க்கையின் பாடமாக எடுத்துக்கொள் என்று ஆலோசனை வழங்கினர்.
நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த மாதம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது விரியும் வாட்டுக்கள் குழுவினர். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல் ஒன்று. வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய வருடாந்த பொதுக்கூட்டம், இலக்கம் 138 மெயின் ஹைவே எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே காலை 11 மணி தொடக்கம் நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். உங்களுக்கான வருடாந்த பொதுக்கூட்டத்துக்கான கூட்ட நிகழ்ச்சி நிரல் ஏற்கனவே அங்கத்தவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி இடம்பெற இருக்கின்ற வருடாந்த பொதுக்கூட்டம் மற்றும் மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடலிலே அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே தொடர்வது கடந்த வார தொடர் நிகழ்ச்சி சிலப்பதிகாரம் காணல் வரி பாடல்கள் என்ற தலைப்பிலே முனைவர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்ற நிகழ்ச்சி இதோ நேர்களுக்காக.
கடந்த வார நிகழ்வில் காணல் வரி பற்றி நாம் அதன் உள்ளார்ந்த அர்த்தத்தை பார்த்திருந்தோம். இப்பொழுது காணல் வரி பாடலின், அதாவது இளங்கோவடிகள் கொடுத்த காணல் வரி எப்படி இருந்தது, அதன் தாக்கம் ஏன் கோவலனுக்கும் மாதவிக்கும் ஏற்பட்டன என்று ஒரு சில வரிகள் மூலம் சென்று ஆராய்ந்துவிட்டு மீண்டும் அதில் சென்று சற்று திளைக்கலாம் என்று நினைக்கிறேன். இது 2ஆம் பதிவு என்பதால் சென்ற பதிவில் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சற்று சீர்தூக்கி நினைத்து பார்த்து இதை கேட்கவும் பாருங்களேன். திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோல் அது ஓச்சி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாது ஒழிதல் கயல் கண்ணாய் மங்கை மாதர் பெரும் கற்பு என்று அறிந்தேன் வாழி காவேரி. இது கோவலன் கூறியது. மீண்டும் பாருங்களேன். மண்ணும் மாலை வெண்குடையான் வளையா செங்கோல் அது ஓச்சி கன்னி தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி கன்னி தன்னை புணர்ந்தாலும் புலவாது ஒழிதல் கயல் கண்ணாய் மண்ணும் மாதர் பெரும் கற்பு என்று அறிந்தேன் வாழி காவேரி என்று பாடுகிறான். நிலையை உரைக்கும் பாடல் சிலம்பு காணல் வரி வேறு ஓசை பாடல்கள் என்று தலைப்பிட்டு அமைந்துள்ள பல பவள உலக்கை புன்னை நீழல் கலைவாய் நீளம் என தொடங்கும் 7, 20, 21, 22 பாடல்கள் நிலை வரி பாடல்கள். இப்பாடல்கள் மூன்றும் துள்ளல் வரி என்றும் துள்ளல் ஓசை உடையது என்றும் அடியார்க்கு நல்லா குறிப்பிட்டதாக நாம் பார்த்திருக்கிறோம். என்றும் சில கருத்துக்களை உள்வாங்கி சென்று பார்த்தால் வரிப்பாடல் வகைகளுள் முறிவரி ஒரு சிறப்பான இடம் பெறுகிறது. பாடற்றுறை பற்றியும் யாப்பு அமைப்பு பற்றியும் மாட்சிமை பற்றியும் அதில் விளக்கம் தரப்படுகிறது. பொழிரகு நறுமலரே புதுமணம் விரிமணலே எழிதரும் மின்னிடையே இணையிடர் செய்தவையே என்று ஏகாரத்தை சிறப்பாக இங்கு சிலப்பதிகாரம் 7:14 பாடல் குறிப்பிடுகிறது. இப்பாடலில் வந்துள்ள எண்ணேகரங்கள் சந்தங்களை பிரித்து காட்டுகின்றன. நறுமலரே என்பது நறுமலரும் என்று பொருள்படுகிறது. முறிவரி என இப்பாடல் பெயர் கொள்ள ஒரு வரியில் உள்ள சொற்களின் இடையே முடிவுடி பெறுவதிலும் பிற வேறு சொல் தொடங்க எண்ணேகாரம் உதவுகின்றது என்று சிலப்பதிகாரம் சுட்டிக்காட்டுகிறது. இந்த 7 இசைப்பாடல்கள் திணைநிலை வரிகள் என்று அரும் பதவுரையார் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதையும் நாம் கண்டோம். இது ஓரடிக்கு நார்ச்சீர் கொண்டு 4 அடிகள் அமைந்திருக்கும் முதல் 3 பாடல்கள் இடை இழலல் கண்டாய் என்று சொற்களால் முடிய பெற்று நெய்தல் நில நங்கையின் இடையினை வர்ணிப்பதாகவும் அடுத்த 3 பாடல்கள் நெய்தல் நங்கையின் கண்ணினை வர்ணிப்பதாகவும் 7ஆம் பாடல் நங்கையின் நடையினை வர்ணிப்பதாகவும் அமைந்திருக்கின்றன. இவ்வாறு நங்கையின் இடை கண் நடை தப்பு ஆகியவற்றை வர்ணிப்பதாய் அகத்திறக்கி உரியன. எனவே திணை நிலை வரி எனப்பட்டது. இவை 7 கலி விருத்தங்களாயினும் சந்த வேறுபாட்டால் வேறுபட்டு திகழ்வன. திணைக்கான வரிப்பாடல்களில் திணை மயக்கம் வருவது மயங்கு திணை நிலை. வரிப்பாடல்கள் சிலம்பு காலை வரி 7:37-42 சிலப்பதிகார பாடல்கள் முடிய உள்ள 6 பாடலில் மயங்கு திணை நிலை வரிப்பாடல்கள் வரிப்பாடல் வகைகள் 1. இயல்பு கூறுவது எடுத்துக்காட்டாக சிலப்பதிகாரத்தில் 43, 44, 45 பாடல்களும் 17, 18, 19 செய்யுள்களும் 3 திணை நிலை வரி என்ற தலைப்பில் தலைப்பிட பெற்றிருந்தாலும் சாயல் வரி என்று சில மூலப்பிரதிகளில் எழுதப்பட்டிருந்தாலும் திணை நிலை வரியும் சாயல் வரியும் ஒன்றாகலாம். இளங்கோவடிகள் தம் காப்பியத்தில் இசைக்கலையை பற்றி மிக விரிவாக எடுத்துரைக்கும் காட்சிகளை இந்த காணல் வரி பகுதிகளில் நமக்கு தந்திருக்கிறார் என்பது நாம் மறக்கக்கூடாத ஒன்று. தாழிசை பெற்ற கொச்சக ஒரு போகு பிற்கல கீத அமைப்பிற்கான முன்னோடியாகும். கீதம் என்று 4 அடிகளுடைய சிறு இசைப்பாடல் மற்றும் தாழிசையே பின்னர் கீர்த்தனைகளில் சரணம் என்றும் பெயர் பெறுகின்றது. தாழிசை 3 அடுக்கு வரல், ஒத்தாழிசை சரணங்களும் பெரும்பாலான 3 அடுக்கிலேயே வருகின்றன. காணல் வரியில் வரிப்பாடல்களின் தோற்றத்தையும் வகைகளையும் வளர்ச்சிகளையும் நாம் காண முடிகிறது. இங்கனம் சிலம்பு சிலப்பதிகாரம் தமிழர்களின் ஓர் ஓசை இலக்கண நூல் என்றால் அதில் மிகையாகாது. நாம் இயன்றவரை அதில் மூழ்கி முத்தெடுக்க வேண்டும் என்று என்னுடைய விருப்பத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
விடியல் 2024 வன் இன் நேயம் நியூசிலாந்து டிரஸ்ட் அமைப்பினர் வழங்குகின்ற கலை மாலை வருகின்ற 11 தேதி மே மாதம் 2024 இடம் மவுண்ட் ஈடன் போர் நினைவு மண்டபம். நேரம் மாலை 6 நன்கொடை $30 தனிநபருக்கான கட்டணமாக $15 அறவீடு செய்யப்படும். வன்னிப்போரில் பாதிப்படைந்த சிறுவர்களின் நல்வாழ்வுக்காக இந்த நிதி சேர்க்கப்படுகின்றது. தொடர்புகளுக்கு ஸ்கந்தா தொலைபேசி இலக்கம் 0272-22-77-819 அல்லது ஸ்ரீதரன் தொலைபேசி இலக்கம் 0220-03-06-87 அல்லது மின் அஞ்சல் முகவரி vanninayamtrust@gmail.com. உங்களுக்கு தேவையான நுழைவு கட்டணங்களை இந்த லிங்கின் ஊடாக சென்று பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து வன்னிநேயம் டிரஸ்ட் அமைப்பினர். இந்த நிகழ்வு வருகின்ற மே மாதம் 11 தேதி 2024 சனிக்கிழமை மாலை 6 தொடக்கம் மவுண்ட் ஈடன் போர் நினைவு மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. இந்த நுழைவு கட்டணங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் அணுக வேண்டிய அலைபேசி இலக்கங்கள் ஸ்கந்தா 0272-22-77-819 அல்லது ஸ்ரீதரன் 0220-03-06-87. நிகழ்ச்சியிலே தொடர்வது அண்மையிலே மறைந்த இலங்கை திருநாட்டிலிருந்து ஒலிம்பிக் போட்டிகளிலே கலந்து கொண்ட சிறந்த சாதனைக்குரிய வீரர் கலாநிதி எதிர் வீரசிங்கம் அவர்களுடைய நினைவலைகளோடு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பூ அருள்தாசன் அவர்கள்.
அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் லாஸ் ஏஞ்சலஸ் மாநகரில் உள்ள தமது வீட்டில் கடந்த வியாழக்கிழமை 18 ஏப்ரல் 2024 அன்று கலாநிதி நாகலிகம் எதிர்வீரசிங்கம் அவர்கள் காலமானார். அவரது அமைதியான மறைவின் போது அவரது குடும்பத்தினர் அவரின் அருகில் இருந்தனர். அவருக்கு 89. 1934 யாழ்ப்பாண குடாநாட்டில் பெரிய விழான் என்ற சிறு கிராமத்தில் சாதாரண குடும்பம் ஒன்றில் பிறந்தார். 17 பின்லாந்து நாட்டின் ஹெல்சிங்கி நகரில் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்றார். அப்போது 1952 பின்னர் ஆஸ்திரேலியா மெல்பர்ன் நகரில் 1956 ஒலிம்பிக் போட்டிகளிலும் தொடர்ந்து ஜப்பான் நாட்டில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளிலும் அவர் கண்ட வெற்றி எந்த விளையாட்டிலும் இலங்கை பெற்ற முதல் தங்கப் பதக்கம் என்ற பெருமையையும் பெற்றது. 4 பின்னர் இந்தோனேஷியா ஜகார்த்தாவில் 62 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் வெள்ளிப்பதக்கம் பெற்றார். யாழ்ப்பாண மத்திய கல்லூரியில் உயரம் பாய்தல் போட்டிகளில் கலந்து கொண்டு ஒவ்வொரு வயது பிரிவிலும் இருந்த சாதனைகளை முறியடித்து வந்தார் எதிர்வீரசிங்கம் அவர்கள். ஆசிய சாதனைக்கு அடுத்து வந்த ஆண்டுகளில் சிலோன் டெய்லி நியூஸ் குழுமத்தின் ஆண்டின் விளையாட்டு நட்சத்திரமாக யதுர்வீர் சிங் அவர்கள் தெரிவித்து செய்யப்பட்டார். 56 ஆண்டில் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சலிஸ் வழங்கிய முழுமையான மெய் வல்லுநர் புலமை பரிசு விருது அவரை அமெரிக்காவுக்கு அழைத்தது. தனது முதுகலை பட்டத்தை சென்ட் லூயிஸ் ஒபிஸ்கோ கலிஃபோர்னியா பாலிடெக்னிக் பல்கலைக்கழகத்தில் பெற்றுக்கொண்ட யதுர்வீர் சிங் அவர்கள் 71 ஆண்டில் கோர்னல் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் பெற்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 6'8" தாண்டி தங்கம் பெற்றது மட்டுமல்லாது இலங்கைக்கும் ஆசியாவுக்குமான உயரம் பாய்தல் சாதனைகளையும் நிலைநாட்டினார். இந்த உயர பாய்தல் சாதனை 1989 ஆண்டு வரை இலங்கையில் நிலைநிறுத்தப்பட்டிருந்தது. விவசாய பீடத்தில் விரிவுரையாளர் பதவியை சீரோ லியோன் நாட்டின் நிஜாலா பல்கலைக்கழகத்தில் ஏற்றுக்கொண்டார். பல்கலைக்கழக கற்பித்தல் துறையில் சீரோ லியோன், நைஜீரியா, பப்புவா நியூகினி போன்ற நாடுகளில் அவர் தொடர்ந்து பணியாற்றினார். ஐக்கிய நாடுகள் அமைப்பான யுனெஸ்கோ நிறுவனத்திலும் பணிபுரிந்தார். சீரோ லியோன் நாட்டில் இருந்த காலத்தில் ஜூலியட் அண்ட் பவர் என்ற பெண்ணை மணந்து கொண்டார். தனது 60 வயதில் பணி ஓய்வு பெற்ற யதுர்வீர் சிங்கம் அவர்கள் 94 ஆண்டு தான் பிறந்து வளர்ந்த தனது மெய் வல்லுநர் நாட்களில் தன்னை ஆதரித்த நாட்டுக்கும் அந்த மக்களுக்கும் நன்றியுடன் பணி செய்ய விரும்பி போருக்கு மத்தியிலும் யாழ் பல்கலைக்கழகத்தின் கிளிநொச்சி வளாகத்தில் விவசாய துறையில் பணி செய்வதற்காக சேர்த்து கொள்ளப்பட்டார். தாயகம் திரும்பிய அவர் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த போர் மற்றும் தமிழ் மக்கள் மீதான எரிபொருள், மின்சாரம், உணவு, மருத்துவம் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கான கடுமையான பொருளாதார தடைகள் போன்றவற்றுக்கு மத்தியிலும் இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த வன்னி பிரசேசத்தில் ஓராண்டுக்கான ஒப்பந்தத்துடன் இணைந்து பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினார். பின்னர் அமெரிக்கா திரும்புவதை விடுத்து ஓர் வருமானம் தேடாத தன்னார்வ பணியாளராக தமது பணியினை வன்னியில் எதிர்தொடர்ந்து புரிந்தார். 1998 ஆண்டு தேச பந்து என்ற மதிப்புமிக்க விருதை வழங்க முன்வந்தார் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக் அவர்கள். இந்த உச்ச அங்கீகாரத்தை மரியாதையுடன் மறுத்த யதுர்வீர் சிங்கம் அவர்கள் ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதத்தில், என் மக்கள் துன்பப்படும் வேளையில், போர் தொடரும் வேளையில் எனது மனச்சாட்சியுடன் இருந்த விருதை என்னால் ஏற்க முடியாதென குறிப்பிட்டார். நன்றி.
நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான், உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
காப்பவன் தான் அறிவாளி, வாழ்க்கை என்னும்.